ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளாய் இருக்கிற உங்கள் அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்திலும் கர்த்தராயிருக்கிற கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்திலும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் மற்றும் நான் சார்ந்திருக்கிற விழுப்புரம் சபையாருடைய அன்பு வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் தெரியப்படுத்துகிறேன். இந்த 2014 வருடத்தில் இந்த 14வது ஆவிக்குரிய மாநாட்டின் 2வது நாளில் ஆரம்ப நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை முன்னிட்டு உங்கள் மத்தியில் வந்து நிற்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். குறிப்பாக இந்த நாளில் தேவனோடு கூட நல்மனசாட்சியின் உடன்படிக்கைக்குள்ளாய் கடந்து வந்துட்ட 28 புதிய சகோதர சகோதரிகளுக்காக கூட என்னுடைய அன்பு வாழ்த்துக்களை நான் சிறப்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் நான் பேசும்படி எடுத்துக்கொண்டுட்ட தலைப்பு புதிய எருசலேம். இந்த வார்த்தையை சொல்லும் போதே தெரியும் உங்களுக்கு இது என்ன விதமான ஒரு பாடமாக இது காணப்படும் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். இது ஒரு தீர்க்க தரிசன பகுதியினுடைய ஒரு சிறு ஆராய்ச்சி. விசேஷமாய் புதிய ஏற்பாட்டில் காணப்படக்கூடிய ஒரே தீர்க்க தரிசன புத்தகமாக இருக்கிற வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்து நாம் தியானம் பண்ண போகிறோம். அந்த பகுதிக்கு அடங்கியிருக்கிற சத்தியங்களுக்காகத்தான் இந்த புதிய எருசலேம் என்ற தலைப்பை நாம் எடுத்துக்கொண்டோம். உண்மையிலேயே கர்த்தர் இயேசுவினுடைய 2வது வந்திருத்தலின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி கால சபை, கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூமியில மறைமுகமாக அது எல்லா விதங்களையும் நடந்து கொண்டிருக்கிற போது, அந்த உண்மைகளை அறிந்திட்ட மாம்சத்தில் காணப்படக்கூடிய சபை, இன்னும் நிறைவடையாமல் மாம்சத்தில் அந்த வாய்ப்பில் ஓடிக்கொண்டிருக்கிற சபை, ஆவியில் தங்கள் மேல் அருமையான கர்த்தருடைய ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையை அறிந்திருந்த போது அவர்கள் இந்த பூமியில எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள் என்று, அல்லது எப்படிப்பட்ட நிலைமையில் அவர்கள் இருந்தால் அந்த கடைசி கால சபை அங்கங்கள் என்ற வார்த்தை அவர்களுக்கு பொருந்தும் என்று நாம் சிந்தித்தால், அதற்கு பரிசுத்தவான்களுடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு கடைசி கால சபை வாய்ப்பில் ஒருத்தர் உண்மையிலேயே காணப்படுகிறார் என்று சொன்னால், அவருக்கு தேவனுடைய தீர்க்க தரிசன வசனங்கள் மேல தெளிவானதொரு கவனமும் தெளிவானதொரு ஆராய்ச்சியும் அவர்களுக்கு இருக்கும். ஏனென்றால் அவர்கள் காலம் ஒரு முக்கியமான ஒரு யுக மாற்றத்தை இந்த பூமியில கொண்டு வரும். எனவே அந்த ஏற்ற காலத்துக்கு உரிய படிப்பினையோடும் கவனமான ஆராய்ச்சியோடும் கூட அவங்க இருப்பாங்க. இது ஒரு பொதுவான தகவல். சோ இப்படிப்பட்ட ஒரு கருத்து கடைசி கால சபை மேல இருக்கிறதுனால தான் இந்த நாள்ல கூட நாம உங்க மத்தியில அதற்கு ஒரு அருமையான உணர்த்துதல் கொடுக்கக்கூடிய தீர்க்க தரிசன தியான பகுதியை உங்கள் மத்தியில நம்ம பேசுகிறதற்காக கடந்து வந்துட்டோம். நேற்று கூட தேவனுடைய பெரிய கிருபையில தீர்க்க தரிசனத்தில் சபையின் எதிர்காலம் என்ற தலைப்புல அருமையான ஒரு பகுதி நாம் பார்த்துட்டோம். ஏறக்குறைய அது போல ஒரு லிங்க் தான் இந்த நாளினுடைய பாடமும் இருக்கும். இருப்பினும் நாம் யாவரும் நம்முடைய கவனங்களை தெளிவாக இதன் மேல் வைக்கலாம். எனவே இப்ப நம்ம பேச போற அந்த தீர்க்க தரிசன விஷயங்கள் இது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வெளிப்படுத்தின புத்தகத்தில் இருந்து என்று நாங்கள் உங்கள் மத்தியில் சொல்லிட்டோம். அப்படிப்பட்ட அந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை பத்தி நம்ம முதல்ல உங்க மத்தியில் சில வரிகள் பேசணும். அதில் அந்த வெளிப்படுத்தின புத்தகத்தினுடைய சில குறிப்புகள் பேசிக் கிளாஸஸ்ல இல்ல தனிப்பட்ட ஸ்டடியில பார்த்துருப்பீங்க. ஆனா நம்ம கொஞ்சம் இதை டிஃபரெண்டான விதத்துல நம்ம கொடுக்க விரும்புறோம். என்னன்னா, இந்த வெளிப்படுத்தின புஸ்தகம் யாருக்கு இது வெளிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா, கர்த்தர் இயேசுகிட்ட இருந்துட்ட 12 அப்போஸ்தலர்கள்ல கடைசியான தன்னுடைய மரணத்தை சந்திக்கக்கூடிய அப்போஸ்தலராக இருக்கிற யோவான் அவருக்கு வெளிப்படுத்தின இது ஒரு புஸ்தகம். இதை பத்தி நீங்கள் முதல் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல முதல் வசனத்துல பார்த்தா இது அடையாளங்களாக அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில இருந்து நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். இப்ப முதலாவது நம்மளுடைய ஆராய்ச்சிக்கு ஒரு முதல் ஸ்டெப் என்னன்னா, கர்த்தர்கிட்ட இருந்த 12 அப்போஸ்தலர்கள்ல இந்த யோவான் அப்போஸ்தலருக்கு இவ்வளவு பெரிய ஒரு தீர்க்க தரிசனங்களை அடையாளமாக கர்த்தர் வெளிப்படுத்துறார்னா, அதுக்கு எந்த விதத்தில் இவர் தகுதி உள்ளவர்? மற்றவர்களை காட்டிலும் இந்த ஒரு வாய்ப்பை இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் எப்படி தேவன் கையில இருந்தும் அவருடைய திருக்குமாரனுடைய கையில இருந்தும் பெற்றிருப்பார்? சோ இது முதல் பாயிண்ட். இந்த பாயிண்டுக்குரிய பதில் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் 9வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனம்.
உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மோ என்னும் தீவிலே இருந்தேன்.
இந்த இடத்துல அப்போஸ்தல் யோவான் இந்த ரெவலேஷன் அவருக்கு வெளியான விஷயத்தை அவர் எழுதும் போது தன்னுடைய நிலை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். யோசித்து பாருங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த ஒரு தீர்க்க தரிசன காரியங்களை சபைக்கு கொண்டு வர்றது இல்ல எழுதுறது என்பது எவ்வளவு பெரிய வாய்ப்பு வாங்கியிருக்கிறார். அப்படி வாங்கியிருந்த போது கூட அவர் தன்னை பற்றி எப்படி அவர் சொல்றார் அப்படின்னு பார்த்தா, தான் ஒரு அப்போஸ்தலன் என்றோ, ஒரு பிரதானமான அப்போஸ்தலன் என்றோ, யாருக்கும் கிடைக்கப்பெறாத ஒரு அரிய வாய்ப்பை தான் கர்த்தர் கையிலிருந்து பெற்றதாகவோ அவர் கூறல. சகோதரர் ரசல் இந்த விஷயத்துக்கு அவர் கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது ரீப்ரின்ஸ் நம்பர் 2826 அவர் பேசும்போது இவர் தன்னை ஒரு ரெவரண்ட் என்று இவர் தன்னை காட்டல. அப்புறம் தன்னை ஒரு டாக்டர் ஆஃப் டிவைனிட்டி என்று அவர் குறிப்பிடல. இப்படி தன்னை பற்றி சில புகழ்ச்சியான விஷயங்களை அவர் முன்வைக்காம ஒரு நல்லதொரு அப்போஸ்தலன், கர்த்தர்கிட்ட வாழ்ந்துட்டவர், மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் சில ரகசியங்களை கர்த்தர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டவர், அப்படிப்பட்ட அப்போஸ்தலனா இருந்தும் தன்னை எப்படி முன்வைக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அருமையாய் அவருடைய வார்த்தைகள் இருக்குது. உங்கள் சகோதரனும். நெக்ஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் வரக்கூடிய, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய உபத்திரவங்களுக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உடன் பங்காளியுமாய் இருக்கிற யோவானாகிய நான். அப்ப இந்த வார்த்தையிலிருந்து கண்டுபிடிக்கிறோம், இந்த யோவான் இவர் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்னா, மிகுந்த தாழ்மை என்ற குணம் இவர்கிட்ட இருக்கும். உண்மையிலேயே இந்த ஒரு குணம் தேவனுடைய பார்வையில அது வரவேற்கத்தக்கது. எவ்வளவுதான் அநேக திறமைகள் தாளந்துகள் உள்ளடக்கினவராய் இருந்தாலும், ஆஸ்தி அந்தஸ்து மற்ற எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களை ஒருவர் பெற்றிருந்தாலும், இந்த தாழ்மை என்ற குணம் ஒருத்தருக்குள்ள இல்லாத போது அவர்கள் தேவனுடைய கரங்களில் நிலை நிற்க முடியாது. பட் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை இந்த அப்போஸ்தல் யோவான் கிட்ட இருந்து பார்க்கிறோம். பட் இது ஒரு ஏற்கனவே அறிந்திருக்கிற ஒரு விஷயம். தாழ்மை என்ற குணத்தை பத்தி சபையார் நம் அனைவருக்குமே தெரியும். ஆனா இது இந்த விதத்துல ஏன் பார்க்கிறோம்னா, ஒரு ரெவலேஷன் புக்கு இந்த கால பகுதிகளில் கூட பல்வேறு பரிசுத்தவான்களால் அந்த புத்தகங்கள் ஆராயப்பட்டு கொண்டு வருது. இன்றைய காலகட்டங்கள் இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த காலகட்டங்கள், ஆனா இப்படிப்பட்ட ஒரு புஸ்தகத்தை அடையாளங்களாய் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அப்போஸ்தல் யோவான் பெற்றிருக்கிறார்னா, அன்றைய சூழல்ல அது மிகப்பெரிய வாய்ப்பு, ஒரு ஆசீர்வாதம். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரே தீர்க்க தரிசன புத்தகம். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு ரகசியத்தை கர்த்தர் கையிலிருந்து அவர் பெறுகிறதற்கு தேவன் ஏன் இவரை தேர்ந்தெடுத்தார்னா, அதுக்கு சில சகோதரருடைய குறிப்புகள் ரொம்ப அருமையா இருக்கு. அதுக்கு அந்த யோவான் அப்போஸ்தலனுடைய அந்த குணத்தன்மை, அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு ஹம்பிள்னஸ், சோ இதுதான் தேவன் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அது இருந்திருக்கணும் என்று சகோதரர்கள் குறிப்பு வைக்கிறான். இது மற்ற அநேக பரிசுத்தவான்களுடைய வார்த்தைகளுக்கும் அது ஒத்து வருது. சரி, இந்த பாயிண்ட் நம்ம ஏன் வைக்கிறோம்னா, இந்த அப்போஸ்தல் யோவான் அப்படின்னு சொன்னாலே பொதுவா வேத மாணவர்களா இருக்கிற நமக்கு நல்லா தெரியும், இந்த யோவான் இவர் யாரை பிரதிபலிக்கிறார். அப்போஸ்தல் யோவான் இவர் யாரை பிரதிபலிக்கிறார்னா, இவர் கடைசி கால மாம்சத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற சபை, இன்னும் நிறைவடையாமல் எதிர்காலத்தில் நிறைவை சந்திக்க வேண்டும் என்ற மனப்பான்மையோடு கூட இந்த வாய்ப்பை பெற்று இந்த பூமியில் ஓடிக்கொண்டிருக்கிற கடைசி கால சபை இல்லைனா பாத அங்கங்களுக்கு இந்த யோவான் அவர் அடையாளமாக இருக்கிறார். இதற்குரிய ஒரு வசனம் இருக்குது, நீங்க வாசிக்க வேண்டாம், நோட் பண்ணிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 21 22 மற்றும் 23 அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஃபைனல் மூமெண்ட், அவர் மகிமையாகி மேல போகிற அந்த சந்தர்ப்பத்தில் அப்போஸ்தலர்கள் கிட்ட அவர் பேசிட்ட வார்த்தையின் போது இந்த யோவான் பற்றி சில தகவல் அவர் கொடுத்தார் கர்த்தர் இயேசு. அந்த தகவலுக்கு பரிசுத்தவான்களுடைய வார்த்தைகள், விசேஷமா ரசல் சொல்லும் போது 3, 5, 6, 8 அவர் சொல்றாரு, இவர் இந்த யோவான் கடைசி கால சபைக்கு ஒரு அடையாளமானவர். விசேஷமா கடைசி கால சபையில ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்கள், ஏன்னா யோவான் அந்த ஆரம்ப காலகட்டங்களில் அவர் ஒரு ஊழியர், கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஊழியராக இருந்தார். ஸோ அந்த ரீதியில் நம்ம திங்க் பண்ணி பார்த்தா ரெண்டு விதமா பொருள் எடுக்கலாம் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்காக. ஒன்னு, கடைசி கால சபை அங்கங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த யோவான் அடையாளம். இன்னொன்னு, இந்த கடைசி கால சபை விஷயத்துல தேவனுடைய வேலைகளுக்காக கர்த்தர் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள், சோ அதற்கு கூட இவர் முன்னடையாளம். இந்த விஷயத்தை வச்சு பார்த்தா இந்த ரெவலேஷன் அடையாளங்களாக வெளிப்படுத்தப்படுவதற்கு தேவன் அந்த யோவான் அப்போஸ்தலரை தேர்ந்தெடுத்தார். இதே மாதிரி இந்த கடைசி காலத்துல கர்த்தருடைய சத்தியங்கள் உண்மையிலேயே இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் மூலமாகவே அது வெளியாகும். அப்படி வெளியாவதற்கு அநேக தாளந்துகள் அநேக வாய்ப்புகளை உள்ள சகோதரர்களாக இருந்துட்டாலும் அந்த தாழ்மை என்ற குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட மனசோட எவர் ஒருவர் இருக்கிறாரோ அவருக்கு நிச்சயமாய் தேவன் அவருடைய கிருபைகள், அவருடைய இரக்கங்களை கொடுத்து வெளியாக்க முடியாத ரகசியங்களை அவர்கள் மூலம் வெளிப்படுத்துவார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த யோவான் இவர் வாழ்ந்த காலம் எப்படிப்பட்டது பார்த்தோம்னா, உங்களுக்கு தெரியும், இரண்டாம் காலகட்ட சபையினுடைய தூதன், சிமிர்னா சபையினுடைய தூதன், அது கசப்பு, ஒரு கசப்பான அனுபவம், மிகுந்த பாடுகள், உபத்திரவங்கள். இதே மாதிரிதான் கடைசி கால சபை விஷயத்துல கூட பார்க்கும்போது மிகுந்த பாடுகள், உபத்திரவங்கள், அவங்களுக்கெல்லாம் மாம்ச ரீதியா வந்துச்சு. இப்ப இந்த தன்மையில பார்க்கும்போது, நம்ம காலத்துல பார்க்கும்போது, மனதளவிலையும் இருதயம் அளவிலையும் பயங்கரமான கஷ்டங்களும் பாடுகளும் கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய சூழல். அப்ப இந்த அனைத்து விஷயத்திற்கும் ஒரு சகோதரன் சகோதரியினுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த குணம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தாழ்மை என்ற குணம் எந்த அளவுக்கு ஒருத்தருக்குள்ள இருக்குதோ அப்பதான் அவரால் என்ன பண்ண முடியும்னா, பாடுகள் நேரங்களிலையும் உபத்திரவங்கள் நேரங்களிலையும் கூட அவர் சந்தோஷமாக தேவன் அழைத்த அழைப்புல அவர் வைத்திருக்கிற நிலையில அவங்க தொடர்ந்து வாழ முடியும் என்று நம்ம பார்க்கிறோம். ஓகே, இதுதான் இந்த தீர்க்க தரிசன பகுதியை பற்றி ஒருவேளை ஒரு முன்னுரை கொடுக்கலாம் என்றால், அந்த முன்னுரை யாருக்கு தேவன் வெளிப்படுத்தினாரோ அந்த அப்போஸ்தலரே இன்னைக்கு இந்த ரெவலேஷன் விஷயத்துக்கு நம் அனைவருக்குமே ஒரு முன்னுரையாக அவர் இருக்கிறார். ஓகே, இனி நம்ம நம்மளுடைய பாடத்துக்குள்ள போலாம். இன்று புதிய எருசலேம் என்ற தலைப்புல இந்த ரெவலேஷனுக்குள்ள இருந்து நம்ம பேச விரும்புகிறோம். இதற்குரிய வேத பகுதிகள் வந்துட்டு வாசிக்க வேண்டாம், நீங்க குறித்துக் கொள்ளலாம். 21வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல 9 முதல் 27 வசனங்கள் காணப்படுகிறது. அந்த வசனங்களுக்குள்ள இந்த புதிய எருசலேம் என்ற தலைப்புக்கு பொருந்தக்கூடிய வசன பகுதிகள் அங்க இருக்கு. எனவே இந்த ஒரு 9 முதல் 27 வசனங்களை நம்ம கவனிக்கலாம். இதுல குறிப்பா இன்னைக்கு ஒவ்வொரு வசனமா நம்ம சிந்திச்சுக்கிட்டே தியானிச்சுக்கிட்டே போறோம். அதுல 9 முதல் 18, ஏன்னா அந்த ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அவ்வளவுதான் நம்மளால முடியும். எனவே இந்த 18 வசனம் வரை, 9 to 18, அது வரையில இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா தியானம் செய்வதற்கு முயற்சி எடுக்கலாம். அதே சமயத்தில் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்பது இது ஒரு பெரும் முயற்சி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒருவேளை ஞான விளக்கங்கள் அர்த்தங்கள் கொடுத்தோம்னா இது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிட முடியாது. காலத்துக்கு தகுந்தாற் போல அந்த ஒளி என்ன ஆகுதுன்னா அது பிரகாசிக்கும். எனவே இந்த விதத்துல இந்த தீர்க்க தரிசன பகுதிகளுக்கு நம்மளால முடிந்த அளவுல ஓரளவு ஸ்டாண்டர்டா இருக்கிற சகோதரர்கள், சகோதரர் ரசல் மற்றும் பிரதர் பிராங்க் ஷெலு, பிரதர் ஆண்டன் ஃப்ரே, இப்படிப்பட்ட சகோதரர்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கிறாங்களோ அதை கேதர் பண்ணி நம்ம உங்க மத்தியில ஷேர் பண்ண போறோம். ஒருவேளை சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இதை விட வித்தியாசமா தேவனுடைய திட்டத்திற்கு இசைந்தாற் போல நீங்க ஃபீல் பண்ணா அது உங்களுடைய தியானம், தாராளமா நீங்க அதை எடுக்கலாம். எனவே அந்த ஒரு விஷயத்தை கூட சொல்லிட்டு நம்ம இந்த தியானத்துக்குள்ள கடந்து போகிறோம். முதலாவது வெளிப்படுத்தின விசேஷத்துல 21வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்கிறோம்.
பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி
போதும். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், கடைசியான 7 வாதைகளை உடைய, வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய 7 தூதரில் ஒருவன். அப்போ 7 வாதைகள் அல்லது 7 கலசங்கள், இந்த விஷயங்களுக்கு உரிய 7 தூதர் இருக்கிறாங்க. 7 வாதைகளுக்கு 7 தூதர்கள், அதை ஊற்றுறதுல இதுல அந்த 7 தூதர்ல ஒரு தூதர் அவர் வந்துட்டு யோவான் கிட்ட பேசுறார், சில விஷயங்கள் பேசுறார். இதுதான் வசனம் 9 பாக்குறோம். நம்ம பாயிண்ட் பாயிண்டா எடுக்கலாம், அப்பதான் கொஞ்சம் புரியும். 7 வாதைகள், இது முழு தியானம் இன்னைக்கு செய்ய முடியாது, பட் அந்த இடத்துல வந்திருக்கிற அந்த வார்த்தைக்கு என்ன விளக்கம், இந்த 7 வாதைகள், இதற்கு முன்னாடி இருக்கிற அதிகாரங்கள்ல நம்ம பார்த்தா அந்த 7 வாதைகளினுடைய ஆர்டர் வந்துட்டு அது கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா சகோதர சகோதரிகள், இந்த 7 வாதைகளினுடைய விளக்கங்கள் விசேஷமா அது ஒரு பாதிப்பு உண்டாக்கக்கூடிய செயல். வாதைகள் என்பது இவைகளினுடைய காலம் மிகப்பெரிய கேள்வி. இந்த 7 வாதைகளின் காலம் பற்றி இன்னைக்கு பல்வேறு விதமான ஆராய்ச்சி சகோதரர்கள் மத்தியில போய்கிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிற சில தகவல் என்னன்னா, ஒருவேளை இந்த 7 வாதைகளின் காலம், அதாவது இது எப்போ ஆரம்பிச்சு எதற்குள்ளாக முடியலாம் அப்படின்ற விஷயத்துல நம்மளுடைய ஒருவித கருத்து, சில சகோதரர்களுடைய வார்த்தைகள் இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கலாம் என்றால், கர்த்தர் இயேசுவினுடைய 2வது வருகையில் ஆரம்பிச்சு சபையினுடைய நிறைவு, சபையினுடைய நிறைவு அல்லது பாபிலோனுடைய அழிவு, இயேசு கிறிஸ்துவின் செகண்ட் கம்மிங்ல ஆரம்பிச்சு பாபிலோனுடைய அழிவு வரையில இந்த 7 வாதைகள் ஊற்றப்படுகிற காலங்கள் அது நடக்கலாம் என்று நம்ம கருதுகிறோம். இந்த விஷயத்துல நெக்ஸ்ட் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்படிப்பட்ட 7 வாதைகளை ஊற்றக்கூடிய தூதர்கள்ல ஒரு தூதன் யோவான் கிட்ட பேசுறார். அப்ப அந்த ஒரு தூதன் நம்ம எடுக்கிறோம், அவர் அந்த ஏழாவது வாதையை ஊற்றக்கூடிய தூதன். இது அடையாளமா எழுதப்பட்டது ரெவலேஷன். அந்த ஏழு வாதைகள்ல ஏழாவது வாதையை ஊற்றக்கூடிய தூதனாக அவர் இருக்கலாம். அவர் பேசுறது யார்கிட்ட பேசுறார்னா, யோவான் கிட்ட பேசுறார். அப்ப யோவான் என்ற வார்த்தைக்கு நம்மளுக்கு விளக்கம் தெரியும், இவர் கடைசி கால சபை, சபை அங்கங்கள் யோவான். அப்ப யோவான் கடைசி கால சபை அங்கங்கள்னா இந்த கடைசி கால சபை கிட்ட பேசக்கூடிய தூதன். விசேஷமா பாதிப்புகளை பற்றி, அழிவுகளை பற்றி, பொழியப்பட போகிற வாதைகளை பற்றி பேசக்கூடிய அந்த தூதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் யாராக இருக்கலாம் என்றால், யோவான் கடைசி கால சபை. அப்ப தூதன் சகோதரர் ரசல், ஏழாம் கால சபையினுடைய தூதனாய் இருக்கிற சகோதரர் ரசல் அவர்களாக அது இருக்கலாம் என்று நம்ம இதை சிந்திக்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்கும் போது அந்த ஒன்பதாவது வசனத்துல அந்த தூதர் அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ இங்கே வா அப்படி இருக்குது தமிழ்ல. ஆனா ஆங்கிலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஹம் ஹையர், நீ மேலே வா, நீ இங்கே மேலே வா என்று இந்த யோவானை அவர் அழைக்கிறதாக இந்த வார்த்தைகள்ல பாக்குறோம். இதுதான் வசனம் ஒன்பதுல நம்ம பேசலாம். நெக்ஸ்ட் அப்படி அவர் கூப்பிட்டு என்ன சொல்றார்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாக மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். அப்ப இது அருமையான வார்த்தை, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி. நிச்சயமா இந்த மனைவி என்பது சுவிசேஷ யுக ஒட்டுமொத்த சபை, கர்த்தர் இயேசு மணவாளன், அவரோடு இணையக்கூடிய அந்த திருமணம். எப்போ சபை உயிர்த்தெழுதலை பெற்று கர்த்தரோடு இணைகிறது, அந்த இணைப்பு வந்துட்டு திருமணம். அப்ப அந்த திருமண விஷயத்த சொல்றார், அந்த மனைவியை உனக்கு காண்பிக்கிறேன்னு சொல்றார். அப்ப இதை பார்க்கும்போது சிந்திக்க தோணும், ஒருவேளை இன்னைக்கு நம்ம எல்லாம் கடைசி கால சபை விஷயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஒருவேளை யோவான் கடைசி கால சபைக்கு அடையாளம் என்று சொல்லிட்டா, அப்ப ஆல்ரெடி திருமணமான விஷயத்தை கூட்டிட்டு போய் காமித்தா, அப்ப நம்மளுடைய நிலை என்ன? நம்ம எல்லாம் என்ன நம்பிக்கையில இருக்கிறோம்னா, எதிர்காலத்துல அந்த கர்த்தர் நம்முடைய மணவாளனோடு நாம் இணைவோம் என்று நம்புகிறோம். ஆனா இது எப்படி அப்படின்னா, யோவான் கிட்ட எதிர்காலத்தில் இணைய போகிற மனைவி எப்படி இருப்பாங்க என்று நான் உனக்கு காண்பிக்கிறேன்னு சொன்னா பரவாயில்லை, நீ வா உனக்கு நான் காமிக்கிறேன், அந்த மனைவியை காமிக்கிறேன் என்று சொல்றார். அப்ப இதனுடைய பொருள் என்னன்னா, நமக்கு தெரியும் கர்த்தருடைய இரண்டாம் வருகை இந்த பூமியில நடந்து 1874 நடந்து ஒரு 3.5 வருஷம் அல்லது ஒரு கணக்கின்படி எடுத்தா ஒரு 4 வருஷத்துல முதலாவது உயிர்த்தெழுதல் நடந்துச்சு. அப்ப இந்த 144,000 பேர்ல அந்த சபையினுடைய எண்ணிக்கைகள்ல அந்த வாய்ப்புக்குள்ள இதுவரையில ஓடி மறிச்சிட்ட பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுதலை பெற்று கர்த்தரோடு கூட அவங்க இணைந்தார். அப்படி இணைந்திருக்கிறவர்கள் மெஜாரிட்டி அங்க அது நிறைவு ஆயிருக்குது. இன்னும் ஒரு சிறு பகுதி அந்த கம்ப்ளீட்னஸ்க்காக இந்த பூமியில அந்த தேர்வு போய்கிட்டு இருக்கு. இதுதான் கடைசி கால சபை இல்லைனா பாத அங்கங்கள். அப்ப இந்த பாத அங்கங்களுக்கு இந்த பூமியில ஓடிக்கிட்டு இருக்கும் போதே நல்லா தெரியும், நம்மை போல இந்த ஓட்டத்துல ஓடி முடிச்சிட்ட பரிசுத்தவான்கள் இப்ப யாரோடு இருக்கிறாங்கன்னா, கர்த்தரோடு கூட மகிமையில இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவோடு. அப்படி மகிமையில இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த கணவனோடு இணைந்திட்ட ஒரு மனைவியாக, மணவாளனோடு இணைந்திட்ட ஒரு மணவாட்டியாக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த உண்மை யாருக்கு தெரியும், இப்படிப்பட்ட சத்தியங்கள் யாருக்கு புரியும் என்றால், இந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற கடைசி கால சபை அங்கங்களை தவிர மற்ற பொதுவான கிறிஸ்தவர்களுக்கு இதனுடைய பொருள் புரியாது. அப்ப நம்மளுக்கு என்னதான் அர்த்தம்னா, இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற சூழல் எப்படி இருக்கு பார்த்தா, ஒரு ஒரு நாட்டினுடைய எல்லைக்கோடு மாதிரி. ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு ஒருத்தர் டிராவல் பண்ணணும்னா, ஆரம்ப காலத்துல சபையினுடைய முதலாம் காலகட்ட சபையில அந்த ஒரு தேச பகுதியினுடைய ஆரம்பத்திலிருந்து ஃபுல்லா அந்த தேசத்தை கிராஸ் பண்ணி போகணும் அடுத்த தேசத்துக்கு. ஆனா கடைசி கால சபை எப்படி இருக்குன்னா, ஒரு பார்டர் கிட்ட இருக்கு, எல்லைக்கோடு, நாட்டினுடைய எல்லைக்கோடு கண்ணுக்கு தெரியுது அந்த எல்லைக்கோடு. அந்த எல்லைக்கோடை தாண்டிட்டா நம்ம அடுத்த தேசத்துக்குள்ள போயிருவோம், அது தெரியுது. அதே மாதிரி தான் அடையாளத்துல பார்த்தா நம்ம இருக்கிற அந்த சூழல், இது உயிர்த்தெழுதல் நடந்திருக்கிறது, முதலாம் உயிர்த்தெழுதல். இந்த சூழல்ல நம்ம நம்முடைய ஓட்டத்தை முடிச்சா நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியதில்ல, ஒரு நொடியில ஒரு இமை பொழுதுல நம்ம கர்த்தரோடு கூட இணைவோம். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும் போது அந்த நம்பிக்கையை வலியுறுத்துகிறதற்கு உதவியாக இந்த வார்த்தை இருக்கு. எந்த வார்த்தை? என் கூட வா, இல்லைனா இங்கே மேலே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்ற வார்த்தை. சோ இதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். இதை பத்தி சகோதரர்கள் ரீப்ரின்ஸ்ல 1388 சபையினுடைய விஷயம், அதாவது திரைக்கு முன்னாடி, இரண்டாம் திரைக்கு முன்னாடி, இரண்டாம் திரைக்கு பின்னாடி சபை எப்படி அழைக்கப்படுது. இரண்டாம் திரைக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம இங்க உட்காந்துருக்கிறோம் ஒரு கன்வென்ஷன். இப்படி இருக்கும் போது நமக்கு என்னென்ன பேர் இருக்குன்னா, மணவாட்டி, மணவாட்டி ஆக போறவங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது நம்மளை வேற மாதிரி பைபிள் வேர்டுல அடையாளமா எப்படி சொல்லலாம்னா, கோதுமை மணி, இதெல்லாம் இப்ப சொல்றோம். ஒருவேளை நம்ம இந்த திரை கடந்துட்டா, நம்ம நம்முடைய ஓட்டத்தை முடிச்சுட்டா, மகிமைக்குள் போயிட்ட சபையை எப்படி அழைப்பாங்கன்னா சிட்டி, நகரம் என்று அழைப்பார். நெக்ஸ்ட் நட்சத்திரம் என்று அழைப்பார். சோ இந்த ஒரு கம்பாரிசன் புரியும். இப்ப நம்ம என்ன வார்த்தையில் அழைக்கப்படுகிறோம், மகிமைப்பட வேண்டிய நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம எந்த வார்த்தையில் அழைக்கப்படுகிறோம், சபையாய் மாறிட்டா வேதம் நம்மை எப்படிப்பட்ட வார்த்தைகள் அழைக்கிறது என்றால் நகரம் என்றும் நட்சத்திரம் என்றும் அழைக்கப்படும். இந்த மாதிரி நிறைய நீங்க ஒருவேளை ஆட் பண்ணலாம். மகிமைக்கு முன்னாடி சபை எப்படி அழைக்கப்பட்டிருக்கு பைபிள்ல, மகிமைக்கு பின்னாடி எப்படி அழைக்கப்பட்டிருக்கு. சோ இதற்கான ஒரு குழு இந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப நெக்ஸ்ட் அடுத்த வசனம் போயிடலாம். 21வது அதிகாரத்தில் 10வது வசனம்.
பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான்.
ஆமா, இதுல தான் பார்க்கிறோம். இது ஒரு எருசலேமாகிய பரிசுத்த நகரம், இல்லைன்னா ஒரு புதிய எருசலேம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பிக்கிறதாக பேசப்பட்டது. அப்ப இந்த வார்த்தைகளுக்குரிய பொருள், இதுல சின்ன ஒரு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருக்குது, அது பெரிய அளவில் இல்ல. கேஜேவி பைபிள் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அது புரியலாம். எப்படி இருக்கும் என்றால், நான் சொல்றேன் தமிழ்ல, அது தேவனுடைய மகிமையை உடையதா இருந்தது, அதன் பிரகாசம் விலை உயர்ந்த கல்லை போல, அதாவது ரத்தின கல்லை போலவும் தெளிந்த வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. சோ இப்படி அந்த வார்த்தைகள் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா யோசித்து பாருங்க, ரத்தினக்கல் வச்சிரக்கல் இவைகளை மாதிரி அது இருந்துச்சு. இவைகளால் இருந்துச்சு சொல்றதை விட அந்த அமைப்பை வந்துட்டு அடையாளத்துல யோவான் எப்படி பேசுறாருன்னா, அவைகள் ஒரு நல்ல அருமையான ரத்தினக்கல் மாதிரியும் வச்சிரக்கல் ஜாஸ்பர் மாதிரியும் அது இருந்துச்சு என்று பார்க்கும். பட் இப்படிப்பட்ட விலை உயர்ந்த கல்லு வச்சு யாருமே இந்த பூமியில அந்த பில்டிங் கட்ட மாட்டாங்க. சகோதரி, இதை பத்தி சொல்லும் போது ரீப்ரின்ஸ் நம்பர் 6024 அதுல அந்த ஆர்டிக்கலே பேசுற த ஹோலி சிட்டி, அதுல அவர் எழுதிப்பாரு. அதுல அவர் சொல்லும் போது இதெல்லாம் லிட்டரலான பில்டிங் கிடையாது, இந்த பூமியில அப்படிப்பட்ட கட்டடங்களையும் நம்ம பார்க்க முடியாது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிறைந்திட்ட ஒரு வார்த்தை. அப்படா இந்த வச்சிரக்கல் ரத்தினக்கல் இவைகளினுடைய பொருள் என்னன்னா, பொதுவா தெரியும் பைபிள்ல விலை உயர்ந்த கற்கள் அவைகள் எவைகளுக்கு அடையாளம் என்றால் விலை மதிக்க முடியாத குணங்களுக்கு அடையாளம், அருமையான ஆவிக்குரிய குணங்களை அது பிரதிபலிக்க கூடியது இந்த ஒரு விலை உயர்ந்த கற்கள். விசேஷமா இந்த விலை உயர்ந்த கற்கள்ல இந்த வைரம் என்பது ஒரு அருமையான ஒன்று. மற்ற கற்களை விட தன்னிடத்தில் வரக்கூடிய ஒளியை அருமையாய் அப்படியே பிரகாசமாய் வெளிப்படுத்தக்கூடிய இயல்பு தன்மை வந்து இந்த வைரத்துக்கு அது இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட வைரம் அல்லது இந்த ஜாஸ்பர் இந்த தன்மைகளை பத்தி சொல்லும் போது, மகிமையடைந்த சபை அவங்க ஒரு நகரமாக பரிசுத்த நகரமாக அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த நகரம் விலை உயர்ந்த கற்களை போல இருக்குது அப்படின்னா, இது அவர் அந்த கற்களை எப்படி சொல்றாரு, ரத்தினம் ஜாஸ்பர் சொல்றார். அப்படின்னா அநேக கற்கள் விலை மதிக்க முடியாத கற்களை ஒப்பீடு பண்ணி சொல்லலாம், அது போல இந்த நகரம் இருக்கு. அப்ப அந்த கற்கள் ஒவ்வொன்றும் நல்லதொரு குணங்களை குறிக்கிறது என்றால், சபை மகிமேல அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, உண்மையான தேவனுடைய குணங்களில் வளர்ந்தவர்களாக அந்த குணங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு தொகுப்பு நல்ல குணங்கள்லாம் ஒன்னா சேர்த்து ஒருத்தருக்குள்ள இருந்தா அது எப்படி இருக்கும்னா, அதை வந்து சுபாவம் என்று சொல்லலாம். குணங்கள் உறுதியாகவும் பல குணங்கள் ஒன்னு சேர்ந்து ஒருத்தருக்குள்ள ஸ்டாண்டர்டா அது பதிவாயிடுச்சுன்னா அதை சுபாவம் இல்லைன்னா நேச்சர் என்று சொல்லலாம். அதனாலதான் வசனம் இருக்கு 2 பேதுரு 1:4 நம்ம பார்க்கிறோம், திவ்ய சுபாவம் என்று அழைக்கப்படும். அந்த திவ்ய சுபாவத்திற்கு சபை அவங்க கடந்து போகும்போது எப்படி இருப்பாங்கன்னா, உண்மையான குணங்கள். இன்னைக்கு இந்த பூமியில ஓடும் போது எவ்வளவோ பலவீன குணங்கள் உள்ள இருக்கு, என்னதான் ஆவிக்குரியவங்களா இருந்தாலும் எங்கேயோ ஒரு பார்ட்ல சில கெட்ட குணங்கள் ஒழிஞ்சிருக்கும். ஆனா மகிமைக்கு போகும்போது அந்த நிலை கிடையாது. அங்க சபை அருமையாய் தேவனுடைய குணங்கள்ல பிரதிபலிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனாலதான் அந்த ஸ்டாண்டர்டு கேரக்டர் வந்துட்டா அவங்க எதற்கு தகுதி உள்ளவர்கள் என்றால், அழியாமை வாசிகள், இம்மார்டாலிட்டி பர்சனாக அவங்க மாறுவாங்க. சோ இதுதான் இந்த விஷயம். இந்த ரத்தினக்கல் வச்சிரக்கல் என்பது இவைகள் குறிக்குது, குணங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த புதிய எருசலேமை அவர் எப்படி சொல்றாருன்னா, ஒரு ஹோலி சிட்டி, புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் என்று அவர் சொல்றார். அப்ப இந்த நகரம் என்ற வார்த்தை அடையாள வார்த்தை சிட்டி, இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் எடுத்துட்டா கவர்மெண்ட், அரசாங்கம் இல்லைனா அரசாட்சி என்று நம்ம சொல்லலாம். சபை மகிமை ஆயிட்டா அந்த நிலை எப்படி இருக்கும்? அங்க போன உடனே அவங்க செய்வாங்க தேவனுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யத்தினுடைய வேலைப்பாடுகள்ல ஒரு அங்கமாக இருப்பான். சோ புதிய எருசலேம் சொல்லிட்டா இது எதை குறிக்குது? இது தேவனுடைய ராஜ்யம். புதிய எருசலேம் என்ற வார்த்தைக்கான விளக்கம் தேவனுடைய ராஜ்யம், இல்லைனா தேவனுடைய அரசாங்கம், கவர்மெண்ட் அது குறிக்குது. அதைத்தான் இன்னொரு வார்த்தையில இந்த இடத்துல நகரம் என்று நம்ம அடையாள வார்த்தை பார்க்கும். ஓகே, இது வசனம் 11. இப்ப 12 வசனம் படிக்கலாம்.
அதற்கு பெரிதும் உயர்வுமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன.
இதுல வசனம் 12 நம்ம சிந்திக்கணும். இந்த ஒரு நகரம் அல்லது புதிய எருசலேம்ல 12 வாசல்கள் இருக்கு. இந்த 12 வாசல்கள் எதை குறிக்குது? இது நம்மளுடைய அடுத்த பார்ட். அந்த புதிய எருசலேம் என்பது என்ன? தேவனுடைய ராஜ்யம். இந்த தேவனுடைய ராஜ்யத்துல, ராஜரீகத்துல காணப்படுகிறவங்க யாரு? மணவாளன் மணவாளனோடு இணைந்திட்ட மணவாட்டி. ஒருவேளை அந்த மணவாளனோடு கம்ப்ளீட்டா அந்த 144,000 பேரும் இணைந்து ஆவியில அந்த ரூலிங்ல அவங்க இருந்தாங்கன்னா, ஆளுகைக்குள்ள அவங்க இருக்கும் போது முழுசா தேவனுடைய ராஜ்யம் இருக்கும். எங்கன்னா இந்த பூமியில. வானம் என்ற ரீதியில புதிய எருசலேம், கர்த்தர் மற்றும் சபை, அப்படி இருக்குது தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவ ராஜ்யம் எதன் மேல நடக்கப்பட போது? இந்த பூமி முழுமை மேல நடக்க போது. அப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யம் நடக்கும் போது அந்த கவர்மெண்ட் எப்படி இயங்கும்? அந்த தேவனுடைய ராஜ்யம், அந்த புதிய எருசலேம் எப்படி செயல்படும் என்பதைத்தான் இந்த வசனங்கள் தொகுத்து நமக்கு கொடுக்குது. அப்ப அது செயல்பாடுகளை பத்தி இங்க பாத்துட்டா, இவைகளில் 12 வாசல்கள் இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப வாசல்கள் பொதுவா எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு ரூம்குள்ள போகணும் அப்படின்னா வாசல் வழியா தான் உள்ள போகணும். அப்ப அதே மாதிரி இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஒருத்தர் உள் வரணும்னா, பிரவேசிக்கணும்னா அவர் எந்த வழியில வருவார்? ஆல்ரெடி சபை கம்ப்ளீட் ஆகி மேல போயாச்சு, சோ அவங்க விஷயம் முடிஞ்சு. சபை முடிஞ்சாலே அதோடு கூட அந்த ஆவி நிலைமையில அடுத்து இருக்கிற திரள் கூட்ட நிலைமையும் ஓவர். இப்ப அதுக்கப்புறம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறது என்பது என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த உலக ஜனம். கர்த்தர் ஜபம் பண்றதுக்கு சொல்லிக் கொடுத்தார்ல, பரலோகத்தில் இருக்கிற அல்லது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்ப அவருடைய ராஜ்யம் வரும் அல்லது வந்திருக்கிற நேரங்களில், பிரசித்தமா வெளிப்பட்டிருக்கிற சூழல்களில் ஜனங்கள் எப்படி அந்த ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிப்பார்கள் என்றால், அடையாளத்தில் சொல்லப்பட்டிருக்கு வாசல் வழியாக ஜனங்கள், உலக ஜனங்கள் இந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை வாசல் வழியாக அவர்கள் உட்பிரவேசித்து பெறுவார்கள். அப்ப அந்த ஜனங்களை உள்ள கொண்டு வரக்கூடிய வாசல் என்று அடையாளமாய் குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த வாசல் என்ற வார்த்தையின் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன கேட்டா, அதுக்கு சகோதரர்களுடைய கருத்து, 12 முற்பிதாக்களாக இருக்கலாம். முற்பிதாக்கள் அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு வாசல் போன்றவர்கள் இங்க பூமியில. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், இந்த முற்பிதாக்கள் மூலமா தான் உலக ஜனங்களுக்கு தேவனை பற்றிய அறிவு அது கடந்து போகும். பட் இது முற்பிதாக்கள் என்ற வார்த்தையை நம்ம சொல்லும் போது ஒரு கேள்வி வரும், முற்பிதாக்கள் ஓகே, ஆனா வாசல்களுடைய எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு, 12 வாசல்கள் சொல்லியிருக்குது, அப்போ முற்பிதாக்கள் 12 பேர் தானா? அப்படி கேள்வி வரும். பட் இது 12 பேர் தான் முற்பிதாக்கள் சொல்ல முடியாது. அப்போஸ்தலர்களுக்கு சொல்ற மாதிரி பிக்ஸ் பண்ண முடியாது 12 முற்பிதா. ஆனால் அந்த முற்பிதாக்களுக்குள்ள நிச்சயமாக ஸ்பெஷலா ஒரு 12 பேர் தேவன் வைப்பார். எப்படி இன்னைக்கு சபை விஷயத்துல பேசுறோம், 12 விதமான குணங்கள், 12 கோத்திரங்கள் ஆவிக்குரிய விதத்துல, அந்த ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 12,000 அப்படி எடுத்தாலும் 12 அப்போஸ்தலர்கள் சிறப்பு வாய்ந்தவர்கள். ஏன்னா அந்த 12 பேருக்குள்ள 12 கேரக்டர் இருக்குது அப்போஸ்தலர்களுக்குள்ள. இதே மாதிரி முற்பிதாக்கள் கூட 12 கோத்திரங்கள்ல இருந்து ரொம்ப பிரசித்தமா யூத யுகத்துல செயல்பட்டாங்க. எனவே இதுல ஒரு 12 பேர் செலக்ட் பண்றதற்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு அனுமானமான ஒரு கருத்து. முற்பிதாக்கள் என்பது அர்த்தம் ரீப்ரின்ஸ் நம்பர் 135 நீங்க நோட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த விஷயங்கள், இந்த 12 முற்பிதாக்களை தேர்ந்தெடுப்பார் என்பது, பல சகோதரர்கள் அந்த விதத்தில் இருக்கலாம் என்று தகவல் கொடுக்கலாம். இதுக்கு ஆதாரமாய் சில தேவனுடைய வார்த்தைகள் நாம் வாசிப்போம். ஒரே ஒரு வசனம் போதும், நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு, ஒன்னு போதும். லூக்கா சுவிசேஷம் 13 அதிகாரத்தில் 28-29 வசனங்கள் வாசிக்கலாம்.
நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும், உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும் போது உங்களுக்கு அழுகையும் பட்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள்.
பாருங்க, அருமையா இருக்கு. அங்க ஆபிரகாம், ஈசாக்கு, தீர்க்க தரிசிகள், முற்பிதாக்கள் இருப்பாங்க. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் இருந்து அநேகர் வந்து பந்தி இருப்பார்கள். சோ இவங்க இருக்கிறாங்க, அப்புறம் அவங்க அநேகர் வராங்க. சோ இந்த வசனம் ஒரு அருமையான அர்த்தம், ரெஃபரன்ஸ் நமக்கு. இந்த புதிய எருசலேமினுடைய அரசாங்கம் நடக்கும் போது இந்த பூமியில மாம்சத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வாதங்களை, சத்தியத்தினுடைய விஷயங்களையும் மற்ற விஷயங்களையும் முற்பிதாக்கள் மூலமாகவே அவர்களுக்கு கடந்து போகும் என்று இந்த தீர்க்க தரிசனத்தின் மூலம் கூட நாம் புரிந்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் வேர்ஸ் வந்துடலாம். அடுத்த வசனம் 13வது வசனம்.
வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரேல் சந்ததியாருடைய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன.
போதும், இப்போ நெக்ஸ்ட் பார்த்துட்டா இந்த வாசல்கள் அருகே, முதல்ல வாசல் யாருன்னு பார்த்தோம். இப்ப இந்த வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். 12 தூதர்கள். அப்போ இந்த தூதர்கள் யார்? வாசல்கள் முற்பிதாக்கள், 12 வாசல்கள், ஒருவேளை அதுல ஸ்பெஷலா 12 முற்பிதாக்களை பயன்படுத்தலாம். இப்ப அந்த வாசல்கள் கிட்ட நிக்கிற தூதர்கள் யாரு கேட்டா, இந்த தூதர்கள் கிரேட் கம்பெனி வகுப்பார், திரள் கூட்டத்தார் என்று சகோதரர் ஆண்டன் ஃப்ரே அவர்கள் குறிப்பிடுறாரு. அவருடைய அந்த ரெவலேஷன் நோட்ஸ்ல நீங்க பேஜ் நம்பர் வந்து 227, அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 12 தூதர்கள் அவங்க திரள் கூட்ட வகுப்பார் அவர்களாக இருக்கலாம் என்று சகோதரர் குறிப்பிடுறார். இதுக்கு சகோதரர் ரசல் இந்த 13வது வசனத்துக்கு கமெண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியாது, ஆனா திரள் கூட்ட வகுப்பார் தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி இதே ரெவலேஷன்ல ஒரு சில வசனங்களுக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறார். சோ அதை எடுத்து நம்ம இதோட ஜாயின் பண்ணா ஒரு நல்ல அர்த்தம் நமக்கு கிடைக்குது. வசனம் நோட் பண்ணுங்க, வாசிக்க வேண்டாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7:15 வசனத்திற்கு விளக்கமாக ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் 4655 அதுல 4th பேரால சகோதரர் ரசல் சொல்லும் போது, எப்படி ஆசரிப்பு கூடாரத்தில் லேவியர்கள் ஒரு பணிவிடை வேலையை செய்தார்களோ அதே போல புதிய எருசலேம் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு தூதர்களை போல மேல ஆவியில் இருக்கிற கிறிஸ்து மற்றும் இங்க இருக்கக்கூடிய இந்த முற்பிதாக்கள் இவர்களுக்கு மத்தியில ஒரு தூதர்களை போல ஒரு பணிவிடை வேலைகளை இந்த முற்பிதாக்கள் செய்வார்கள் என்று குறிப்பிடுறார். சோ இது கூட நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். இதே மாதிரி நீங்க எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல கூட இதற்குரிய சில விளக்கங்கள், வசனங்கள் நீங்க பார்க்கலாம். அந்த எருசலேம் தேவாலயத்தினுடைய விஷயத்துல அது நம்ம வேற ஒரு வாய்ப்புல அதை பத்தி நம்ம சிந்திக்கலாம். இப்ப நம்ம அதை டச் பண்ண டைம் இருக்காது. சோ இந்த மாதிரி சில குறிப்புகள் வேதத்தில் இருக்கிற பல தீர்க்க தரிசன விஷயங்களுக்கு விளக்கங்களாக இருக்கிறதுனால நாம் சிந்திக்கலாம், இந்த 13வது வசனத்துல இடம்பெற்று இருக்கக்கூடிய இந்த தூதர்கள் கூட அவங்க திரள் கூட்ட வகுப்பாராக காணப்படலாம். ஓகே, இப்போ அடுத்த வசனத்துக்குள்ள வரலாம். 14வது வசனம்.
நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலர்களின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன.
ஆமா, இந்த வார்த்தை ரொம்ப சிம்பிள், நம்மளுக்கு ரொம்ப நேரம் விளக்கம் கொடுக்க தேவையில்லை. அந்த நகரம் தேவனுடைய ராஜ்யம், அவருடைய அரசாங்கம், அதனுடைய அஸ்திபார கல் அவைகள் 12 இருந்துச்சு. அவைகள் குறிக்குது 12 அப்போஸ்தலர்கள். அவைகளில் விளக்கமே கொடுத்துட்டாங்க, 12 அப்போஸ்தலரினுடைய நாமங்கள் அதில் பதிந்திருந்தன. அப்ப இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், இந்த மாதிரி ஒரு அஸ்திபார கற்களா தேவனுடைய ராஜ்யத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் நம்ம எடுத்தோம்னா இந்த கடைசி கால சபைக்கு அருமையா லிங்க் ஆகும். எந்த விதத்தெல்லாம் என்னைக்குமே அப்போஸ்தலர்களுடைய வார்த்தைகள் அவைகள் உறுதியானவைகள், சத்தியமானவைகள். இன்னைக்கு நம்ம ஏன் தேவனுடைய வார்த்தைகளோடு நெருங்கிய தொடர்பு வச்சிருக்கிறோம்? ஒரு தீர்க்க தரிசனமா இருந்தாலும் சரி, ஒரு கேரக்டர் விஷயமா இருந்தாலும் சரி, பிராக்டிக்கல் விஷயமா இருந்தாலும் சரி, ஏன் கர்த்தருடைய வார்த்தைகள் மேல நீண்ட கவனங்கள் இருக்குதுன்னா, இதில் எழுதப்பட்டிருக்கிறதும் இதில் எழுதப்படும்படி தேவன் பயன்படுத்திட்ட பாத்திரங்களும் மிகவும் உறுதியானவர்கள், இந்த வாய்ப்புல ஓடி முடித்திருக்கிறவர்கள் 12 அப்போஸ்தலர்கள். அது மாத்திரம் இல்ல, மகிமேல கூட அவர்களுடைய ஸ்தானம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதனாலதான் கர்த்தர் இயேசு சொன்னாரு மத்தேயு 18:18, நீங்க பூமியில எதையாகிலும் கட்டுனீங்கன்னா அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும், நீங்க இங்க எதையாகிலும் கட்ட விழுத்தீங்கன்னா அது அங்க கட்டவிழ்க்கப்படும் என்று அவர் சொன்னாரு. சோ அந்த வார்த்தையின்படி சிந்திக்கும் போது இன்னைக்கு இந்த 13வது வசனத்திலிருந்து நம்ம என்ன விஷயம் எடுக்கலாம்னா, இன்னைக்கு நிறைவுக்காக இந்த பூமியில ஓடிக்கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வாழ்க்கையை பற்றிய ஒவ்வொரு விஷயங்கள் தேவனுடைய வார்த்தையின்படியானதா இருக்கணும். ஒருவேளை அப்போஸ்தலர்கள் ஒரு வார்த்தைகள் சபை விஷயத்துல இல்ல ஒரு புது சிஷ்யனுடைய வாழ்க்கை விஷயத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா அவைகள் சத்தியம், அவைகளை மிகுந்த கவனத்தோடு கூட நம்ம பார்க்கணும், பார்த்து அந்த வார்த்தைகளுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். பாகம் பிரிச்சிடக்கூடாது. என்னைக்குமே கர்த்தருடைய சத்தியங்களை நமக்கு சாதகமானது ஒன்னு, நம்மளுக்கு சாதகமற்றது ஒன்னு பாகம் பிரிக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல் நம்மை இசைந்து போய் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். எதுலனா அந்த நகரம், அது பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் ஆவியின் தன்மை. 12 அஸ்திபார கற்களை உள்ளடக்கியது. அது 12 அப்போஸ்தலர்களை குறிக்கிற விஷயம். நெக்ஸ்ட் வந்துடலாம், 15 வசனம்.
என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோளை பிடித்திருந்தான்.
பாருங்க, நகரத்தையும், இந்த வார்த்தை நீங்க நோட் பண்ணு, நகரம் தேவனுடைய ராஜ்யம். அந்த நகரம் கர்த்தர் இயேசு மகிமை அடைந்திட்ட சபை. அந்த நகரத்தை அளக்கணும், அதனுடைய வாசல்களை அளக்கணும், அதனுடைய மதில்களை அளக்கணும். அப்படின்னா டோட்டலா இருக்கிற அந்த நகரம் எப்படி இருக்குதுன்னா, கர்த்தர் மற்றும் சபை, திரள் கூட்ட வகுப்பார், கீழே முற்பிதாக்கள், உலக ஜனங்கள். சோ இந்த ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் அதுல தெரியுது. இந்த நகரத்துல ஆவில மாம்சத்துல இந்த தெரியக்கூடிய ஒட்டுமொத்த இந்த நகரத்தையும் ஒரு அளவுகோல் வைத்து அவர் அளக்கிறார். அது ஒரு கோல்டன் ராட், ஒரு பொற்கோள் வைத்துட்டு அவர் அளக்கிறார். இப்ப நம்ம பாயிண்ட் என்ன, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் நமக்கு வேண்டிய அந்த ஒரு பாயிண்ட் மாத்திரம் எடுக்கலாம். இந்த பொற்கோள் என்பது எதை குறிக்குதுன்னா, தேவனுடைய வார்த்தை. பொன்னை விட மேலான கர்த்தருடைய சத்தியங்களை அது குறிக்கக்கூடியதா இருக்குது இந்த பொற்கோள். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் எப்படி உருவாக்கிட்டு இருக்கிறோம், ஆவிக்குரியவர்களா தான் எதிர்காலத்தில் மாற போறோம். ஆனா நம்ம எதை வச்சு உருவாக்கிட்டு இருக்கிறோம்னா, தேவனுடைய வார்த்தைகளை வச்சு நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் நம்ம சொல்றோம், நம்மளுடைய வாழ்க்கை அது நம்மளுடைய இஷ்டத்தின்படி இருக்கக்கூடாது, எந்த மனிதனுடைய இஷ்டத்தின்படி இருக்கக்கூடாது. ஒரு ஆவிக்குரிய சகோதர சகோதரியினுடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கணும். இது ரொம்ப அவசியம். உங்களுக்கு வசனம் தெரியும், வாசிக்கலாம். ரோமர் 8:29 வசனம்.
தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார்.
பாருங்க, தேவன் முன்குறித்திருக்கிறவர்கள் அவர் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும். இது தேவனுடைய வார்த்தை. அப்ப அளந்து பார்க்கறதுனா எப்படி அளந்து பார்க்கிறாரு, இந்த வசனத்தின்படி. ஒரு சகோதரன் சகோதரி அவர்களுடைய ஓட்டத்துல எந்த அளவுக்கு வளர்ந்து ஓடி இருக்கிறாங்க, சோ இதுதான் அளவு. இதே மாதிரி நாளைக்கு உலக ஜனம் அவர்களை கூட இதே தேவ வார்த்தை அளக்கும். எந்த விதத்துல, நிறைய வசனம் இருக்கு. உபாகமம் 18, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 3 பாக்குறோம். தேவனுடைய ராஜ்யம் நடக்கும் போது எப்படி இருக்கும் சூழல், அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எவனோ. ஒரு கீழ்ப்படிதலின் பிரமாணம் இந்த உலகத்தார் மேல் வைக்கப்படும். அப்ப அவர்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியும். அந்த கீழ்ப்படிதல் எந்த அளவுக்கு காட்டுறாங்க, அது தேவ வார்த்தைக்கு இணையாக அது அளக்கப்படும். சோ என்னதான் பாயிண்ட்னா, அந்த நகரமாகட்டும் அதனுடைய மதிலாகட்டும் மற்றும் வாசல்களா இருக்கட்டும், இவைகள் அனைத்துமே பொற்கோளால் அளக்கப்பட்டுச்சு. அப்ப இன்னைக்கு நம்மளை அளக்கிற பொற்கோள் எது, தேவ வார்த்தை. கர்த்தர் இயேசுவினுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாற வேண்டும். ஏதோ உடன்படிக்கை வாய்ப்புக்குள்ள வந்துட்டா பரலோகம் இல்ல, பரலோக வாய்ப்பு நம்ம கையில இருக்கு. பரலோகம் இருக்குன்னு சொல்லிட முடியாது, பரலோக வாய்ப்பு இருக்குது சரியானபடி நடந்தால், ஓடி முடிச்சா. சோ அந்த விதத்துல நம்முடைய ஓட்டங்கள் ரொம்ப கவனம் உள்ளதா, தேவ வார்த்தைகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு விஷயத்தில் நடக்கணும். ஏதோ ஒரு ஒரு பாட்டில் நடந்துட்டு இன்னொரு பாட்டு கிடையாது. நம்ம வாழ்க்கை என்பது நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம செலவு பண்றோம், நம்ம நேரங்கள் மற்ற எல்லாமே, அது எல்லாம் தொகுப்பா சேர்ந்தது தான் வாழ்க்கை. ஒருவேளை குடும்பம், குடும்பம் மாத்திரம் வாழ்க்கை இல்ல, சபை, சபை மாத்திரம் வாழ்க்கை இல்ல, எல்லாமே நம்ம வேலை ஸ்தலம் அது மாத்திரம் வாழ்க்கை இல்ல, எல்லாம் சேர்ந்தது வாழ்க்கை. சோ ஒவ்வொரு இடங்களிலையும் நாம் ஒரு தேவனுடைய வார்த்தைகளுக்கு உரியவர்களாக வாழ வேண்டும். சோ இந்த பாயிண்ட்ஸ் நம்ம இந்த 15 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஆராய்ச்சி படி அந்த பொற்கோள் தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். வசனம் 16 வந்துடலாம்.
அந்த நகரம் சதுரமாய் இருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாய் இருந்தது.
ரொம்ப அருமையான வார்த்தை. அப்படி அளக்கும் போது அந்த நகரம் புதிய எருசலேம் அது எப்படி இருந்துச்சுன்னா, அளக்கும் போது அதுல ஒரு ஷேப் வெளியில வந்துச்சு. ஒரு ஷேப் அளந்து பார்த்த உடனே எப்படி இருந்துச்சு, அது ஒரு ஸ்கொயர். அது சதுரமாய் இருந்துச்சு என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா நெக்ஸ்ட் வேர்டு எப்படி இருக்குன்னா, அதனுடைய அகலம் நீளம் சமமாய் இருந்துச்சு. அதுக்கு ஒரு அகலம் இருக்குது, நீளம் இருக்குது. அப்ப இதை வச்சு பார்த்தா அது வெறும் சதுரம் இல்ல, அது ஒரு கனசதுரம். ஏன்னா அதுக்கு அகலமும் நீளமும் இருக்குது. இது ஒரு கியூப், ஒரு ஸ்கொயர் கியூப். இது ஒரு கனசதுரம். இது அளந்துட்டா இது சமமா இருந்துச்சு என்று பார்க்கும். அப்போ பரிசுத்த நகரம் இல்லைனா புதிய எருசலேம் எந்த வடிவத்தில் இருக்கும்? அது ஒரு கியூப் வடிவத்தில் இருக்கும், ஒரு கனசதுரம். விசேஷமா அந்த சதுரம் என்ற வேர்டு ரொம்ப முக்கியம். ஒரு கனசதுர ஷேப்ல அது இருக்கும். இதை பத்தி சகோதரர்கள் சொல்லும் போது, இந்த உலகத்துல தேச வரைபடம் இல்ல வேர்ல்டு மேப் எதுல பார்த்தாலும் எந்த ஒரு சிட்டியும் இந்த மாதிரி ஒரு கன சதுரத்தில் இருக்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது சொல்றார். சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சகோதரர் ஆண்டன் ஃப்ரே என்ன கொடுக்கிறாருன்னா, இந்த உலகத்துல இதை கண்டுபிடிக்க முடியாது, ஆனா தேவனுடைய திட்டத்துல கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சதுரமா இருக்கக்கூடிய பகுதியை கண்டுபிடிக்கலாம் சொல்லி அவர் எங்க கூட்டிட்டு போறாருன்னா, ஆசரிப்பு கூடாரத்துல மகா பரிசுத்த ஸ்தலம் அதை காட்டுறார். இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படிப்பட்ட ஷேப்ல இருக்குதுன்னா, சதுரமாய் அது இருக்குது. அதனுடைய நீளமும் அகலமும் 10 முழம். இதுக்கு வசன ஆதாரங்கள் கொடுக்க முடியுமான்னு கேட்டா, நீங்க நோட் பண்ணிக்கங்க சகோதரர் ஆண்டன் ஃப்ரே அவர் எழுதியிருக்கிற அந்த டேபர்நாக்கினுடைய விளக்க புஸ்தகத்துல பேஜ் நம்பர் 60 அவர் குறிக்கிறார். இது டைரக்டா ஒரு வசனத்திலிருந்து இது சதுரம் என்று நம்ம குறிப்பிட்டு காட்ட முடியாது. ஒரு ஆராய்ச்சி செய்யும், நேரடியா நமக்கு இல்ல, ஆனா ஆராய்ச்சி செஞ்சா நம்ம கண்டுபிடிக்கலாம் என்று அந்த ஆராய்ச்சி இன்ஃபர்மேஷன் கூட அவர் கொடுக்கிறார். அந்த 60வது பக்கத்துல ஒரு வசனம் நீங்க வாசிங்க, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 36:20.
வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்திம் மரத்தால் செய்தான்.
அடுத்த வசனம் தொடர்ந்து படி.
ஒவ்வொரு பலகையும் 10 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாய் இருந்தது.
போதும், வசனம் 23 படிங்க.
வாசஸ்தலத்திற்காக செய்யப்பட்ட பலகைகளில் தெற்கே தென்திசைக்கு 20 பலகைகளை உண்டாக்கி.
போதும் போதும், அப்ப பாக்குறோம். நீங்க கொஞ்சம் நோட் பண்ணுங்க, புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். வசனம் 21 பாக்குறோம், ஒவ்வொரு பலகைக்கும் 10 முழ நீளம், 1.5 முழ அகலம். அந்த அகலத்தினுடைய விஷயத்துல நெக்ஸ்ட் பார்த்தா 23வது வசனம் பாக்குறோம், 20 பலகைகள் செஞ்சிருக்கிறார். அப்ப 1.5 × 20 போட்டோம்னா எவ்வளவு அளவு வரும்னா 30, 30 முழம் வரும், 30 முழம் வரும். பலகையினுடைய நீளம் வந்து 10, நீளம் 10. இந்த மாதிரி 20 பலகைகள் இப்படியே அடுக்குனா இந்த நீளம் டோட்டலா 30 வரும். இந்த 30ல என்ன பார்ட் இருக்கு? ரெண்டு பார்ட் இருக்கு, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம். இந்த 30ல 20 என்னன்னா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய விஷயம். ஏன்னா ஷேப் பார்த்தாலே தெரியும், பரிசுத்த ஸ்தலம் நீளமா இருக்கும், ரொம்ப நீளமா இருக்கும். ஏன்னா தூபப்பீடம் 2 திரைப்பக்கத்தில் தூபப்பீடம் இருக்கணும், மேஜை 1 திரை கடந்து வந்தோடனே மேஜை, இந்த பக்கம் குத்துவிளக்கு இருக்கணும். சோ இவ்வளவு பொருட்கள் இருக்கும்போது நிச்சயமா இது 20 முழம். மீதி இருக்கிற 10 முழம் வந்துட்டு மகா பரிசுத்த ஸ்தலம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீளம் 10 ஏற்கனவே இருக்கு, இந்த 30ல 20 பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒதுக்கிட்டா மீதி ஒரு 10 கிடைக்குது. இது சகோதரர் ஆண்டன் ஃப்ரே இந்த அளவு கூட எப்படி வரும்னு அவர் நிறைய டீடைல் கொடுக்கிறார். அதை நீங்க பர்சனலா ஸ்டடி பண்ணலாம். என்ன பாயிண்ட், ஒரு ஸ்கொயர் சிட்டி இந்த உலகத்துல பார்க்க முடியாது, தேவனுடைய திட்டத்துல பார்க்கணும். அப்ப நமக்கு நல்லா தெரியும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம். இந்த புதிய எருசலேம் அந்த கவர்மெண்ட்டுக்கு பேரு அது தேவனுடைய ராஜ்யம். ஓகே, இதான் பாயிண்ட். இதுல இருந்து சில ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட்ஸ் நம்ம எடுக்கலாம். என்ன மாதிரி எடுக்கலாம்னா, இது ஒரு கனசதுரம் என்று சொல்லும் போது இந்த ஷேப்புக்கு சில ஸ்பெஷாலிட்டி இருக்குது, சில சிறப்பு அம்சங்கள் இருக்குது இந்த கனசதுரத்துக்கு. முதலாவது சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்துட்டா, இந்த ஸ்கொயர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்ஷனுக்கு அடையாளம், ஒரு பூரண தன்மைக்கு இந்த ஸ்கொயர் என்ற வார்த்தை அடையாளம். சகோதரர் பிராங்க் ஷெல்லோ அவர்கள் தங்களுடைய ஆர்டிக்கல் ரெவலேஷன் பற்றிய ஆர்டிக்கல்ல அல்லது கமெண்ட்ஸ்ல 547 அவர் எழுதியிருக்கிற அந்த புக்ல 547 பேஜில் பார்த்தா இந்த ஸ்கொயருக்கு சில விளக்கங்கள் கொடுக்கிறான். பொதுவா உலகத்துல கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, உலக மனுஷர்களா இருந்தாலும் சரி, இந்த பூமியில நல்ல சில சாதனைகளை படைச்சு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மரித்து போன மனிதர்களை இந்த உலகம் அவங்களை எப்படி பாராட்டி அழைக்கும்னா, ஸ்கொயர் மேன், நோபல் மேன் சொல்ற மாதிரி ஸ்கொயர் மேன் அப்படி சொல்லுவாங்க. ஏன், இவர் வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, இந்த பூமியில இருக்கும்போது ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்று அன்றைய காலகட்டங்களில் அந்த ஸ்கொயர் மேன் என்ற வேர்டு பயன்படுத்துவாங்க வெளிநாடுகள். சோ இது அவர் குறிப்பிட்டு இந்த தேவனுடைய தீர்க்க தரிசனத்தோட ஒப்பீட்டு பண்ணி காட்டுறாரு. அப்ப நம்மளை இன்னைக்கு ஒருவேளை ஒப்பீடு பண்ணி காட்டினா, இன்னைக்கு நம்ம எல்லாம் வடிவமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒருவேளை தேவனுடைய ஆலயத்தின் கற்கள் என்ற விஷயம் பார்த்தா செதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், நிறைய பாடங்கள்ல பாக்குறோம். இப்போ இந்த புதிய எருசலேம் இது என்ன ஆகுதுன்னா ஒரு ஷேப்புக்கு உருவாக்கப்படுது. எப்படிப்பட்ட ஷேப்புக்குனா ஒரு ஸ்கொயர். அப்போ ஒரு ஸ்கொயர் வரணும்னா எப்படி இருக்கணும், அதனுடைய நீளம் அகலம் கனசதுரம் என்று சொல்லிட்டா உயரம் இவைகள் அனைத்துமே சரி சம அளவாக காணப்பட வேண்டும். சோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கும் போது நம்ம கூட ஒரு ஸ்கொயர் மேன், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்கொயர் மேன். அபூர்ணத்திலிருந்து இந்த வாய்ப்புகள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பட் நம்மளுடைய எதிர்காலம் நம்ம எப்படிப்பட்ட நிலைமைக்கு கடந்து போக போகிறோம்னா ஒரு ஸ்கொயர் மேனாக தேவனுடைய மனுஷர்களாக ஒரு ஆவியின் ஜீவிகளாக நம்ம இணைய போகிறோம். அப்ப இதுல நமக்கு உறுதியாகுது நம்ம பெற்றிருக்கிற வாய்ப்பு அழைப்பு எப்படிப்பட்டது. ஏன் அநேக விதமான போராட்டங்கள் கஷ்டங்கள் பாடுகள் வேதனைகள் வருது அப்படின்னா நம்ம உருவாகிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய ஷேப் வந்து அழகா அது வடிவ அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஸ்கொயர் ஷேப் வர்றதுக்காக உங்களுக்கு தெரியும், ஒரு மற்ற எந்த ஒரு வடிவம் கொண்டு வரனாலும் ரஃபா போடலாம், ஆனா ஒரு ஸ்கொயர் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு விஷயத்துல கூட ஒரு அளவு கூட மாறக்கூடாது, அது அப்படியே இருக்கணும், அப்பதான் அது ஸ்கொயர் சொல்ல முடியும். இதே மாதிரி தான் தேவனுடைய பிள்ளைகளும் அப்படிப்பட்டவர்களாக உருவாவதற்காக தேவன் வடிவமைக்கிறார். ஏதோ ஒரு ஷேப் கிடையாது, ஒரு ஸ்கொயர் மேன் ஆகணும். அப்படி ஸ்கொயர் மேன் ஆகணும்னா எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட வார்த்தை அவங்க வாயிலிருந்து வரணும், அவங்க சிந்தனைகள் எப்படி இருக்கணும், அவங்க செயல்கள் எப்படி இருக்கணும். அநேக விஷயங்கள் அவர்கள் செய்கிறதற்கு வல்லமை இருந்தால் கூட செய்ய மாட்டாங்க, ஏன்னா நாம அப்படி இல்லை, நாம அப்படிப்பட்ட எதிர்காலத்துக்குள்ள போக போறவங்க இல்ல. பொதுவா உலகத்திலேயே சில மனிதர்கள் அர்த்தத்தோட வாழும் போது மற்ற அர்த்தம் இல்லாம வாழ்ற மனுஷர்கள் அவர்களை புகழ்றாங்க, இவரெல்லாம் ஸ்கொயர் மேன் ஆக போறார் இல்லைன்னா ஸ்கொயர் மேன் என்று. இன்னைக்கு நாம எப்படி இருக்கணும்னா இந்த உலகத்தினுடைய புகழுக்காக அல்ல, இந்த உலகத்தினுடைய எதிர்காலமே இந்த புதிய எருசலேம் மூலம் தான் ஆசீர்வதிக்கப்படும். சோ அந்த அளவுக்கு மகிமேல இணைக்கப்பட போகிற நமக்கு இந்த வடிவம் என்பது எவ்வளவு முக்கியம். எனவே ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள திருத்தங்கள் நடைபெறணும். அப்படி திருத்தங்கள் நடைபெறுகிறதற்கு ஏதுவாகத்தான் யாராவது ஒருத்தர் இந்த ஓட்டத்தை சரியா புரிஞ்சிட்டு வாழ ஆரம்பிச்சார்னா அவருடைய எவ்ரிடே லைஃப் அது அப்படித்தான் இருக்கும். பலவிதமான திருத்தங்களும் சில குத்தல்களும் சில வடிவமைப்புகளும் அவருக்குள்ள நடக்கும். அவைகள் ஒவ்வொன்றும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கணும், என்ன நடந்தாலும் எப்படியேனும் நம்முடைய எதிர்காலம் அந்த கனசதுரத்தில் அல்லது அந்த கனசதுரத்தின் தன்மையில் இருக்கிற அந்த நகரத்துல நான் ஒரு அங்கமாக கடந்து போகணும். இதற்கு முன்னாடி கடந்து போனவங்க எல்லாம் இவ்விதமாய் வடிவமைக்கப்பட்டு கடந்து போனவர்கள். சோ நம்மளையும் அவ்விதமாய் வடிவமைக்கப்பட வேண்டும். அதுதான் யோவான் சொன்னார், கிறிஸ்துவ நிமித்தம் வரக்கூடிய பாடுகள் உபத்திரவங்கள்ல உடன் பங்காளி. ஏதோ புதுசா நமக்கு வரது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது கிடையாது, இதெல்லாம் இந்த ஓட்டத்துல ஓடுற ஒவ்வொருங்களுக்கும் கையளிக்கப்பட்டிருக்கிற விஷயம். சோ இந்த சதுரம் என்ற விஷயத்துல ஒரு பர்ஃபெக்ஷன் என்ற அர்த்தம் நமக்கு கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபெக்ஷன் நமக்குள்ள நடக்கிறதுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். உலகத்தாரை போல உலகத்துக்காக வாழுகிறவர்களைப் போல நம்ம பயந்துடக்கூடாது. இந்த ஒரு தன்மை பற்றி அப்போஸ்தல் பவுல் அவர் எழுதியிருக்கிற அநேக விஷயங்கள்ல ஒரு வார்த்தை பொருந்தி வருது. எதுவென்றால் அப்போஸ்தல் நடவடிக்கைகள் 24:16.
இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன்.
ஆமா, இவர் சொல்றார் தன்னுடைய மனசாட்சி எப்பயும் பியூரிட்டியா இருக்கணும், குற்றமற்ற, அதுக்குள்ள எந்த தீமை எந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது, அப்படி இருக்க நான் பிரயாசம். எது நிமித்தம் அது முன்னாடி வசனங்கள் நீங்க வீட்டுல படிங்க, நியாய தீர்ப்பு பத்தி பேசுறார். தங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒவ்வொருத்தரும் முடிவுல அவங்க தேவனுக்கு முன்பதாய் தெளிவானது ஒரு அறிக்கையை அவங்க சமர்ப்பிக்கணும். சோ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த உணர்வோடு அவர் வாழுகிறதாக அவர் குறிப்பிடுகிறார். ஓகே, நெக்ஸ்ட் விஷயம், இந்த சதுரம் இந்த கனசதுரம் இது எப்படி இருக்குதுன்னா இது 4 சதுரங்களை உள்ளடக்கின ஒன்று. இந்த கனசதுரத்தை அளந்தா இது 4 சதுரங்களை உள்ளடக்கின ஒன்று. ஏன்னா இதுக்கு எத்தனை வாசல் இருக்குன்னா 4 வாசல். அப்ப 4 கானர் இருக்குது, அந்த ஒவ்வொன்றையும் அளந்தா சதுரம் 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 4 கனசதுரங்கள். இந்த 4 கனசதுரங்கள் என்பது எதை குறிக்குதுன்னா தேவனுடைய 4 குணங்கள் குறிக்குது. அவர் திட்டம் அவர் அப்படித்தான் இயற்றிக்கொண்டு வரார் என்று நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய 4 குணங்களை இது குறிக்கக்கூடிய ஒன்று. நம்மை உருவாக்கும் போது கர்த்தர் பயன்படுத்துகிறார் 4 கேரக்டர்: வல்லமை, அவருடைய நீதி, அவருடைய அன்பு, அவருடைய ஞானம். இந்த நாலு குணங்களும் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தப்படுது. தேவன் கையில இருந்து ஏதாவது ஒரே ஒரு குணத்தை மாத்திரம் பிடிச்சிட்டுல, இந்த நாளுக்கும் இடம் கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அவருடைய வல்லமை நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் அது பிரதிபலிக்குது, அதை நம்ம ருசிக்கலாம். அவருடைய நீதி கூட பிரதிபலிக்குது, அவருடைய அன்பு கூட பிரதிபலிக்குது, அவருடைய ஞானம் கூட பிரதிபலிக்குது. சோ இந்த விஷயம் கூட இப்ப உருவாக்கிட்டு இருக்கிற புதிய இடத்துலயே உருவாக்கிட்டு இருக்கிற நம்ம மத்தியில் நடக்குது. அப்படி குணங்களை பயன்படுத்தி உருவாக்கும் போது தான் அந்த ஷேப் அங்க கிடைக்குது. பைனலா அந்த கனசதுர விஷயத்துல பார்க்கும்போது, இதை நீங்க எப்படி பட்ட அந்த நாலு கனசதுரங்களையும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும்னா, அது கூட ஒரு கனசதுரமா தான் இருக்கும். நாலு தனித்தனி கனசதுரம், அதை தூக்கிட்டு வந்து நாளையும் பக்கத்துல பக்கத்துல இப்படி அடுக்கி வச்சீங்கன்னா, டோட்டலா இப்ப அளந்தா கூட என்ன வரும்னா, அது கூட ஒரு கனசதுரமா தான் வரும். சோ இது என்ன குறிக்குதுன்னா, என்றைக்குமே தேவன் மாறாதவர், மாறி போகாத தன்மை உள்ளவர். இதே போலத்தான் அவருடைய பிள்ளைகள் சத்தியத்தினுடைய வாழ்க்கையில ஓடும் போது ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும், வளர்ச்சியில கேரக்டர்ல ஒவ்வொரு விஷயங்கள்ல. ஒரு நாள் நல்லவர்களாகவும் மற்ற நாள் மாறி போகிறவர்களாகவும் இருக்கக்கூடாது, ஒவ்வொரு நாளும் நன்கு வளர்ச்சி காண்பிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். ஓகே, இதெல்லாம் அந்த கனசதுரத்தினுடைய விஷயம். இப்ப நெக்ஸ்ட் நீங்க வாசிக்கலாம், அடுத்த வசனத்துக்குள்ள போயிருவோம். 16வது வசனத்துல இரண்டாவது பார்ட்,
அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான், அது 12,000 ஸ்தாதி அளவா இருந்தது, அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமா இருந்தது.
ஆமா, இதுல ரெஃபரன்ஸ் கிடைக்குது. அது ஒரு கியூப் என்பதற்கு அர்த்தம் பாருங்க, நீளம் அகலம் உயரம் சமமா இருந்துச்சு, 12,000 12,000. அப்ப ஒரு கியூப்புக்கு எத்தனை பக்கம், சதுரத்துக்கு 4 பக்கம். அப்ப ஒரு கியூப்புக்கு எத்தனை பக்கம்னா, 12 பக்கங்கள். 12 பக்கங்கள் உடையது ஒரு கியூப். சோ 12 இன்ட்டு ஒரு பக்கத்தினுடைய அளவு எவ்வளவு கொடுக்கிறாருன்னா 12,000. அப்ப 12 × 12,000 போட்டா கிடைக்கும் 1,44,000. இதை பத்தி நான் அதிகம் பேச வேண்டியதுல உங்களுக்கு தெரியும். சோ நான் அடுத்த பாயிண்ட் போக விரும்புறோம். நெக்ஸ்ட் 17வது வசனம் வாசிக்கலாம்.
அவன் அதன் மதிலை அளந்த போது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாயிருந்தது.
தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படி, ரெண்டு வார்த்தை பயன்படுத்தப்படுது, தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின் படி. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் அழைக்கப்படுறோம்னா நமக்கு விஷயம் எப்படி இருக்கு, ரோமர்ல படிச்சல கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்து இருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருடைய நிறைவு ஒரு வெற்றிகரமா இருக்கணும்னா அந்த அளவு யாரோட அளவோட செக் பண்ணப்படுதுன்னா, கர்த்தர் இயேசுவினுடைய அளவோடு செக் பண்ணப்படுது. சோ அப்படிப்பட்ட கர்த்தர் இயேசு, அவர் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறார்னா, இந்த பூமிக்கு அவர் வருகிறதற்கு முன்பதாய் தூதனாய் இருந்தார். தூதனுடைய அளவாகிய நெக்ஸ்ட் மனுஷ அளவின் படியே. சோ சென்டரா யார்னா, கர்த்தர் இயேசு. இவர் தான் தூதனாகவும் இருந்து உண்மையான மனுஷனா அந்த பூமிக்கு வந்து வாழ்ந்து இந்த ஓட்டத்தினுடைய வாய்ப்பை பெற்று வெற்றி அடைந்தார், மகிமைக்கு போனார். சோ இவரை வச்சுதான் இது அளக்கப்படுது. அதுதான் பாக்குறோம், தூதனுடைய அளவாகிய மனுஷனுடைய அளவின் படியே 144 மூலம் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறார். 144 முளம். சோ இந்த மகா பரிசுத்தினுடைய அளவு என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 10 முளம் 10 முளம் 10 முளம் அந்த பலகைகள் விஷயத்துல வாசிச்சோம். அப்போ 10 × 10 × 10 மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய விஷயத்துல இன்ட்டு 144 போட்டோம்னா கிடைக்கும் 144,000. சோ இதெல்லாம் பேசிக் கிளாஸ்ல சொல்லிருப்பாங்க. இந்த 1,44,000 என்பது வேதத்துல பல முறைகள்ல நம்ம உறுதிப்படுத்தலாம். ஏன்னா பரலோகத்துல என்றைக்குமே தேவ சித்தம் நடைபெறுது. தேவ சித்தம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துல எவ்வளவு அங்கங்கள் வருவாங்க என்பது நிச்சயமா தேவன் வெளிப்படுத்துவார். அதே இந்த பூமியினுடைய விஷயங்கள் வேற, அது ஏற்ற காலம் வரும்போது வெளிப்படுத்துவார் எவ்வளவு ஜனம் என்ன ஏது. சோ பரலோகத்தினுடைய சமாச்சாரம் அவசியம் அது ஏற்றப்படுது, 144,000 பேர். சோ அந்த கால்குலேஷன் கூட இங்க வைக்கலாம். இப்ப வசனம் 18 வந்துடலாம், 18வது வசனம்.
அதின் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது.
இங்க குறிப்பா ஒரு வேர்டு பயன்படுத்துறாங்க, பொதுவாவே கேரக்டர் பார்த்துட்டோம், ரத்தின கல்லை போலவும் வச்சிர கல்லை போலவும். பட் இங்க ஸ்பெஷலா மீண்டும் சொல்லுது அதனுடைய மதில்கள், அந்த மதில் கட்டடம் வாசல் கிடையாது, அந்த கேப் இல்ல, அந்த மதில்கள் அது எப்படி இருந்துச்சுன்னா, அது வச்சிரக்கல் ஜாஸ்பர் ஸ்டோனால அது கட்டப்பட்டு இருந்துச்சு. இது எதை குறிக்குது, ஜாஸ்பர் ஸ்டோன்னா தேவனுடைய மகிமையை அது காட்டுது. இன்னைக்கு நம்மளெல்லாம் எங்கே இருந்து நம்மை அழைத்து தேவன் இந்த அளவுக்கு உருவாக்கிட்டு இருக்கிறார்னா, இது தேவனுடைய மகிமையின் பிரதிபலிப்பு. இதுக்குரிய வசனம் நீங்க நோட் பண்ணலாம், எபேசியர் முதல் அதிகாரத்துல 5 முதல் 7 வசனங்கள் வாசிச்சீங்கன்னா, அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக நம்மை அவர் தேர்ந்தெடுத்தார் பார்க்கும். சோ நம்ம நல்லபடியா உருவானா அது தேவனுக்கு மகிமை சேரும். நம்ம வாயில சொல்ற மகிமை இல்ல, துதி இல்ல, பெயர் சபை அங்கங்களை போல கர்த்தர்கிட்ட பண்ணிட்ட உடன்படிக்கைக்குரிய வாழ்க்கையை நம்ம ஒழுங்கா வாழ்ந்தாலே, சரியா வாழ்ந்தாலே, தேவ வார்த்தையின்படி வாழ்ந்தாதான் தேவனுக்கு புகழ்ச்சி. சோ அந்த பாயிண்ட் நம்ம லிங்க் பண்றோம். நெக்ஸ்ட் அதே விஷயத்துல 18வது வசனத்துல பார்த்தா, அவைகள் ஒவ்வொன்றும் சுத்த பொன்னா இருந்துச்சு. அதாவது 18வது வசனம் லாஸ்ட் வேர்டு பாத்தீங்கன்னா, அந்த நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன். ஜாஸ்பர் மதில் நகரம் வந்து சுத்த பொன். தங்கம் என்பது தெய்வீக குண லட்சணங்களை அது அர்த்தப்படுத்தக்கூடியது. சுத்த பொன் என்பது அது இம்மார்டாலிட்டியை அர்த்தப்படுத்தது, திவ்ய சுபாவத்தை அது குறிக்கக்கூடியது. சோ மகிமையடைந்த சபை அவங்க அழியாமைக்கு உரியவர்களாக ஏதோ ஒரு காலத்துக்கு மாத்திரம் கிடையாது, என்றென்றும் அவர்கள் அப்படிப்பட்டவர்களாக தேவனுக்கு முன்பதாய் அவர்கள் காணப்படுவார்கள். சோ இது ஒரு நிலைத்தன்மை குறிக்குது. சபை மகிமையில அவங்க திவ்ய சுபாவத்திற்குரியவர்களாக இருப்பார்கள் என்று வசனம் 18ல பார்க்கிறோம். சோ இதுதான் 9 முதல் 18 வசனங்கள். நமக்கு நேரம் முடிந்ததுனால ஒரு கன்க்ளூஷன் பாயிண்ட் பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். ஒரு முடிவாக இந்த சப்ஜெக்டுக்கு புதிய எருசலேமுக்கு நம்ம என்ன சொல்லலாம் என்றால், ஏன்னா நான் போய்கிட்டே இருந்தா இன்னும் இறங்கணும், அந்த 27 வசனம் வரையே போகணும், அப்பதான் ஒரு முழுமை கிடைக்கும். பட் இது நீங்க பர்சனலா ஸ்டடி பண்ணிக்கணும். இப்ப நம்ம 18ஓட பிரேக் பண்ணலாம். இது பார்த்த இந்த புதிய எருசலேமினுடைய தன்மை இந்த 9 வசனங்கள்ல ஓரளவுக்கு நமக்கு கிடைக்குது. எதிர்காலத்தில் இந்த பூமி மேல தேவனுடைய சாம்ராஜ்யம் எப்படி நடத்தப்படும் என்பதுல இந்த விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். இதுல நாம எப்படிப்பட்டவர்கள்னா, எந்த வாய்ப்புக்குரியவர்கள் அப்படின்னு கேட்டா, நம்ம அந்த மதில்கள் அங்க வைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு கற்களுக்கு ஒப்பானவர்கள். சோ இதுல இருக்கிற கன்க்ளூஷன் என்னன்னா, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டடிஸ் கன்க்ளூஷன் அல்ல. ஒரு கேரக்டர் ஸ்டடியோ ஸ்பிரிச்சுவல் ஸ்டடியோ கன்க்ளூஷன் கொடுத்தா அதுல நமக்குரிய ஒரு பாடத்தை எடுத்து வைக்கலாம். ஆனா இது ஒரு ப்ராஃபசி ஸ்டடி, ஒரு தீர்க்க தரிசன ஒரு ஸ்டடி. இது சில விஷயங்களுக்கு அங்கங்க சில ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் சொல்லிட்டாலும் இது ஒரு தீர்க்க தரிசன ஆராய்ச்சி. சோ இந்த கன்க்ளூஷன் இது எப்படித்தான் இருக்கணும்னா, ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய அவசியம் எவ்வளவு அப்படின்றதை நமக்கு உணர்த்தக்கூடியதாகத்தான் இந்த கன்க்ளூஷன் இருக்கணும். அந்த முறையில நம்ம சில தகவல் என்ன கொடுக்கலாம்னா, இந்த ரெவலேஷன் புக்கு, இந்த தீர்க்க தரிசன புக்கு, இது ஒரு சுவிசேஷ யுகத்தினுடைய வரலாறு என்று இதை பத்தி அழைக்கிறோம். சோ இப்படிப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அடையாளங்களாக அன்று இருந்த யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு. இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய யோவான் வகுப்பாருக்கு இவைகள் ஆவிக்குரிய அர்த்தங்களாக வெளிப்படுத்தப்படும். இவைகளுக்குள்ள நம்மளுடைய நிகழ்காலத்தில் என்ன சம்பவிக்கும், நம்மளுடைய எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட சூழல்கள் தீர்க்க தரிசனத்தின்படி நிறைவேறும் என்பதனுடைய அர்த்தங்கள் இதற்குள்ள இருக்கு. இதை பத்தி வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:16.
சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன்.
போதும், பாருங்க, சபைகளில் உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி. நமக்கெல்லாம் சாட்சி, எப்படிப்பட்ட சூழல் நம்ம காலங்களில் சம்பவிக்கும், என்ன நடக்கும், இதை புரிந்து கொண்டு இதன் மேல நம்பிக்கை வைத்து உலகத்துக்கு இந்த விசுவாசம் ஏற்படாது, சபைக்கு ஏற்படும். அது நம்ம தெரிந்து கொள்வதற்காகத்தான் இது வெளிப்படுத்தப்பட்டுச்சு என்று நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் 22வது அதிகாரத்தில் 7வது வசனம்,
இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார்.
போதும், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் எப்படி கை கொள்ள முடியும், இதன் மேல விசுவாசம் உள்ளவன், இந்த சத்தியங்கள் மேல், இந்த தீர்க்க தரிசனங்களின் மேல் விசுவாசம் வைத்து அதற்கு தகுந்தாற்போல வாழ்க்கையை வாழுகிறவன், கடைசி கால சபை அவர்களுக்கு இது பொருந்தும் என்று நம்ம பார்க்கிறோம். இதே போலத்தான் நாம் கூட இவைகளை கை கொள்ளுகிறவன், கை கொள்ளணும்னா கேட்கணும், இல்லைனா படிக்கணும், தியானிக்கணும். சோ என்றென்றும் கடைசி கால சபை வாய்ப்பில் இருக்கிற நமக்கு தீர்க்க தரிசனங்களோட ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். சபைகளில் தனிப்பட்ட வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள் நமக்கு அவசியம். எந்த விதத்திலனா, அது ஒரு அர்த்தத்தை காட்டுது நாம் கடைசி கால சபை என்று. அந்த புரிந்து கொள்ளுதலோட நாம் கூட புதிய எருசலேம்ல ஒரு அங்கமாய் மாறப்போகிறவர்கள் என்ற நம்பிக்கையோடு, அதற்கே உரிய அறிவோடும், தேவன் கொடுக்கிற அறிவோடும், அதற்கே உரிய குணத்தின் பிரதிபலிப்போடும் கூட இந்த பூமியில வாழ்வோம். ஏற்ற காலத்தில் தேவன் நம்மையும் அந்த எருசலேம்ல ஒரு அங்கமாய் இணைப்பார். பொறுமையோடு கேட்டவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.